நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
சுதந்திரம் தேவை என்று கோரிக்கை விடுத்து வந்த நியூ கலடோனியாவுக்கு புதிய அதிகாரங்களை வழங்கப் போவதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த பின்னணியை முன்வைக்கிறார் சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப நியூ கலடோனியா பத்தி பேசுறோம் இல்லையா? இப்ப நியூ கலடோனியாவுக்கு புதிய அதிகாரங்களை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு பிரான்ஸ் அரசு அறிவிச்சிருக்கு. இப்ப நியூ கலடோனியா இப்ப எல்லாம் அடிக்கடி செய்தியில வருகின்ற நிலையில் நியூ கலடோனியா அந்த பிராந்தியத்தோட பின்னணியை கொஞ்சம் வளர்க்கலாமே சத்யநாதன்.
ஆமாம், நிச்சயமாக. காலனிகளாகவும் பிராந்தியங்களாகவும் இருந்த பல நாடுகள் சுயாட்சி பெற்ற தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நமக்கு மிக அண்மையில் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியூ கலிடோனியாவிலும் ஒரு கட்டத்தில் சுயாட்சிக்கு வழியமைக்கும் விதமாக சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். நியூ கலிடோனியா என்பது ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கு கரையிலிருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீவு கூட்டம். அளவில் நமது தஸ்மேனிய மாநிலத்தின் நிலப்பகுதியில் 1/3 நிலப்பரப்பை கொண்ட சிறிய நிலப்பரப்பு. மக்கள் தொகை சுமார் 3.5 லட்சம் மட்டுமே. உத்தியோக மொழி பிரெஞ்சு. இந்த தீவு கூட்டம் பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்டது. பிரான்சோ 16,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். 1841 தொடக்கம் பிரான்சுக்கு சொந்தமான கலோனியாக இது இருந்தது. 1946 தொடக்கம் பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள வெளிநாட்டு பிராந்தியம், பசிபிக் ஓவர்சீஸ் டெரிட்டரி என்ற வகையில் ஒரு பிராந்தியமாக இது இருக்கிறது. பிரான்சுக்கு பசிபிக் சமுத்திரத்தில் நியூ கலிடோனியாவை தவிர பிரெஞ்சு பொலினீசியா, வாலிஸ் ஃபுச்சூனா ஆகிய 2 பிராந்தியங்களும் இருக்கின்றன. உலகில் டெவலப் கண்ட்ரிஸ் என்று பார்க்கிற போது அந்த வரிசையில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் வரிசையில் 20வது இடத்தில் இருக்கும் நியூ கலிடோனிய மக்களின் வாழ்க்கை தரமும் அங்குள்ள வசதிகளும் பிரான்ஸ் நாட்டுக்கும் எமது ஆஸ்திரேலியாவுக்கும் நிகரானவை. ஆனால் இந்த வளங்கள் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் பகிரப்படவில்லை. நாட்டின் பூர்வீக குடிகளான கனாக் என்ற சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மொத்த மக்கள் தொகையில் 42% சிறுபான்மையினர் அல்லர். இவர்களிடையே பல்வேறு மொழிகள் புழக்கத்தில் உள்ளன. வேறுபட்ட சமூக அமைப்பு, மரபுகள், சம்பிரதாயங்கள் என்பனவும் இவர்களுக்கிடையே உண்டு ரைசல். ஆனால் அதிகாரமும் செல்வமும் பதவிகளும் மக்கள் தொகையில் 21% ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் கையிலும் ஏனைய குடியேற்றவாசிகளின் கைகளிலும் தான் இருக்கின்றன. இங்கு மக்களாட்சி நடைபெறுகிறது. இங்குள்ள சிறை கைதிகளுள் 90% கனாக் என்ற பழங்குடிகள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் அங்குள்ள பழங்குடிகளின் நிலைமையை விளக்க போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ரைசல்.
சத்யநாதன், இப்ப சிறை கைதிகளுள் 90% கனாக் அப்படிங்கிற பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி பார்த்தா அவர்கள் ஏழ்மை, கல்வி அறிவின்மை, வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் இல்லையா? இப்ப கேள்வி எப்படின்னா, இந்த பின்னணியில போன ஆண்டு இல்ல அங்கு பெரும் கலவரங்கள் எல்லாம் நடந்ததே, அதற்கான காரணம் என்ன சத்யநாதன்?
நாடு பூர்வீக குடிகள் வந்தேறு குடிகள் என்றும், வளமாக வாழ்பவர்கள் நலிந்த நிலையில் இருப்பவர்கள் என்றும் பெரிய அளவில் பிரிவுபட்டு கிடக்கும் நிலையில் வேறு ஒரு பிரதான பிளவும் அங்கு இருக்கிறது ரைசல். கலிடோனியா தொடர்ந்து பிரான்சின் ஆளுகைக்கு கீழ் இருக்க வேண்டும், இல்லை பிரான்சில் இருந்து பிரிய வேண்டும், சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்பட வேண்டும் என்ற விதமான கோரிக்கைகள் காரணமாகவும் நாடு பிளவுபட்டு கிடக்கிறது ரைசல். பிரான்சில் இருந்து பிரிய வேண்டும், சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், நாட்டின் பெயரும் மாற்றப்பட வேண்டும் என்பதே கனாக் என்ற பூர்வீக குடிகளின் நிலைப்பாடு. பிரான்சிலிருந்து பிரியக்கூடாது என்பது பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய குடி வழி வந்தவர்கள் மற்றும் ஏனைய குடியேற்றவாசிகளின் நிலைப்பாடு. இது தொடர்பாக முன்னர் 2 முறை ரெஃபரண்டம் என்ற கருத்து வாக்கெடுப்பு நிகழ்ந்த போதும் அதன் முடிவு பிரான்சுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற சாராருக்கே சாதகமானதாக அமைந்தது. 2021, அதாவது கோவிட் காலத்தில் மற்றொரு ரெஃபரண்டம் நடந்தது. அதை பூர்வீக குடிகள் புறக்கணித்து அதில் கலந்து கொள்ளவில்லை. அப்போதும் எதிர்பார்த்தபடி ரெஃபரண்டம் கருத்து வாக்கெடுப்பு முடிவுகள் பிரெஞ்சு ஆதரவாளர்களுக்கே சாதகமாக அமைந்தன. 1998 அளவில் அங்கு வசித்தோரும் அவர்களின் சந்ததிகளும் மட்டுமே உள்நாட்டு மாகாண மட்டத்திலான தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டுகளுக்கு மேல் இங்கு வசிக்கும் அனைவருக்கும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கன்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியல் யாப்பில் சேர்ப்பதற்கு சென்ற வருடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாகவே அங்கு போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்தது. ரைசல், கன்ஸ்டிடியூஷனில் இந்த திருத்தத்தை செய்வதற்கு பூர்வீக குடிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்படி புதிதாக வந்தவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டால் தாங்கள் தமது சொந்த மண்ணில் சிறுபான்மையாக்கப்பட்டு விடுவோம் என்பதுதான் அவர்களது இந்த எதிர்ப்புக்கான காரணம். எல்லோருக்கும் வாக்களிக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டால் உண்மையான மக்களாட்சி முறையாக செயல்படும், அத்தோடு அதுவே மக்களாட்சியின் லட்சணமாகவும் இருக்கும் என்பது எல்லோருக்கும் வாக்களிக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஐரோப்பிய மற்றும் பந்தேறு குடிகளின் கருத்தாக இருக்கிறது. சென்ற வருடம் இந்த போராட்டத்தில் 14 பேர் கொல்லப்பட்டார்கள், 500 பேர் காயமடைந்தார்கள், 1000 பேர் கைது செய்யப்பட்டார்கள், 900 வர்த்தக நிலையங்கள் சிதைக்கப்பட்டன, 200 வீடுகள், 600 வாகனங்கள் எரிக்கப்பட்டன, 3 பில்லியன் யூரோ அளவான நஷ்டங்கள் ஏற்பட்டன. இந்த கலவரங்களுக்கு பூர்வீக குடிகளுக்கு ஆதரவாக துருக்கி, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் மறைமுகமான ஆதரவுகளையும் உதவிகளையும் வழங்கியதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நாடுகள் இதை மறுத்திருக்கின்றன. பின்னர் சென்ற வருடம் அங்கு பயணம் செய்த பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனின் ஆலோசனையின் பேரில் அரசியல் யாப்பில் கன்ஸ்டிடியூஷனில் செய்யப்பட்ட திருத்தங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. பேச்சுவார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் மற்றொரு ரெஃபரண்டத்தை நடத்துவதற்கு வழி செய்யப்படும் என்ற உறுதிப்பாட்டோடும் அப்போது முடிவுக்கு வந்தது.
சத்யநாதன், இப்ப அப்போது முடிவுக்கு வந்தது, அப்புறமா நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இல்லையா?
ஆமா ஆமா.
இப்ப இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஏற்பாடு என்ன?
பிரான்ஸ் அரசுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற குழுவினருக்கும் தனி நாடாக பிரிய வேண்டும் என்ற குழுவினருக்கும் இடையே பாரிஸில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இப்போது இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரைசல், இது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்மானம் என்றும் சுயாட்சி அல்லது தன்னாட்சி அதிகாரத்தை நியூ கலிடோனியாவுக்கு இது வழங்கும் என்றும் பிரான்ஸ் கூறினாலும் அடிப்படையில் உடனடியாக எந்த மாற்றமும் இன்னும் ஏற்படவில்லை. இதுவரை பசிபிக் ஓவர்சீஸ் டெரிட்டரி என்று இருந்த அதன் பெயர் ஸ்டேட் ஆஃப் நியூ கலிடோனியா விதின் பிரெஞ்சு ரிப்பப்ளிக் என்று மாற்றம் அடைகிறது. புதிய கலிடோனிய அரசு என்று பெயர் அறிவிக்கப்பட்டாலும் அது சுதந்திரமான தனிநாடாக இன்னும் ஆகவில்லை. சுயமாக வெளிநாட்டு கொள்கைகளை அதாவது ஃபாரின் பாலிசியை வகுத்து கொள்ளும் அதிகாரம் இப்போதும் உண்டு என்ற போதும் பாதுகாப்பு, செக்யூரிட்டி, நாணய நிர்வாகம், கரன்சி, நீதித்துறை, ஜஸ்டிஸ் போன்ற அதிகாரங்கள் பொதுமக்களின் வாக்கெடுப்பு ஒன்றின் பின் தீர்மானிக்கப்படும் என்றும் அதன் பின் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவம் பெற முடியும் என்றும் பிரான்ஸ் சொல்கிறது. தனிநாட்டு கோரிக்கையாளர்களுக்கு அதாவது பூர்வீக குடிகளுக்கு கேட்டது கிடைக்கவில்லை, அதாவது தனிநாடு என்ற கோரிக்கைக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற போதும் இந்த ஏற்பாடு சுதந்திரத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு தம்மை நகர்த்தி செல்லும் என்றும் அதே வேளையில் சுதந்திரம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர்கள் நம்புகிறார்கள்.
சத்யநாதன், இப்ப நியூ கலடோனியா அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப இந்த நாடு அல்லது இந்த பிராந்தியம் இவ்வளவு சிறிய நிலப்பரப்பையும் சுமார் 3.5 லட்சம் மக்கள் மட்டுமே கொண்ட ஒரு தீவு கூட்டமாக உள்ளது இல்லையா? ஆனா அதே நேரத்துல வந்து நியூ கலடோனியா ஒரு வளமான நாடாக இருப்பதன் ரகசியம் என்ன?
அந்த ரகசியத்தை பார்க்கிற போது ரைசல், அங்குள்ள நிக்கல் என்ற உலோக வளமே பிரதான வளமாகும். இங்கு பூமிக்கடியில் நிக்கல் என்ற தாது பொருள் செறிந்து காணப்படுகிறது. நிக்கலை ஏற்றுமதி செய்யும் பிரதான நாடுகளின் வரிசையில் நியூ கலிடோனியாவும் இருக்கிறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற உலோக தயாரிப்புக்கும் பேட்டரி, குறிப்பாக மின் வாகன பேட்டரிகள் தயாரிப்பிலும் நிக்கல் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என்பவற்றுக்கு இந்த ஏற்றுமதி பெரிதும் உதவுகிறது. ரைசல், 1960 பின்புதான் இங்கு நிக்கல் பெருமளவில் அகன்றெடுக்கப்படுகிறது. இதை தவிர பிரெஞ்சு அரசு பெருமளவில் நிதி உதவி வழங்குகிறது. இதன் மூலமாக பொது வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற உட்கட்டமைப்பு வசதிகள், சமூக நல திட்டங்கள் என்பன சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன. சுற்றுலாத்துறை கணிசமான வருவாயை ஈட்டுகிறது. கடந்த சில தசாப்தங்களில் நலத்துறை, கல்வி, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் பெரும் மூலதனம் செலவிடப்பட்டிருக்கிறது. ரைசல், மக்கள் தொகையில் கணிசமானோர் இளம் வயதினர் மற்றும் கல்வி கற்றவர்கள் என்ற வகையில் ரிசர்ச், ஆராய்ச்சி, ட்ரெய்னிங், பயிற்சி, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் என்ற அறிவு பரிமாற்றம் என்பன தொடர்பாக தொடர்ந்து ஆர்வம் காட்டப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் இங்கு சவால்கள் இல்லாமல் இல்லை. இங்கு எல்லாமே இறக்குமதி செய்யப்படுகின்றன என்ற நிலையில் அதிகரித்து வரும் உலக சந்தை விலைகள் பெரிய சவாலாக இருக்கின்றன. பிரதானமாக பூர்வீக குடிகளுக்கும் ஏனையோருக்கும் இடையே இருக்கக்கூடிய வருமான இடைவெளி அடுத்த பெரிய சவாலாகும். தொழில்துறை வளர்ச்சி ஒரு புறம், அதே நேரம் அதன் காரணமாக சுற்றாடல் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டிய இக்கட்டான நிலை மறுபுறம், இப்படியான சவால்களும் அங்கு இருக்கின்றன. மொத்தத்தில் அரசியல் ரீதியாக பார்க்கும் போது சுயாட்சி தொடர்பான முன்னெடுப்புகள் காரணமாகவும், பிரான்சுடனான எதிர்கால உறவு தொடர்பான நிலைப்பாடுகள் காரணமாகவும் பதட்டங்கள் அங்கு தொடர்கின்றன என்று சொல்லலாம். ரேசு,
மிக்க நன்றி. சத்யநாதன், மீண்டும் விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். நன்றி.
நிச்சயமாக, நன்றி ரேசு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.